அசைக்க முடியாத என்றுமே அழியாத தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் அவருடைய உதவியோடு நாங்கள் ஆராய்ந்தோம். எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் அதுக்கு கொடுக்க வேண்டும், எவ்விதமாக நாங்கள் அதை உயர்த்த வேண்டும், எவ்விதமாக எங்கள் இருதயத்திலே வைச்சிருக்க வேண்டும். அது கூட படித்து அறிவை பெறுகிறதால அறிவு பெருமையை கொண்டு வரும். வெளிப்படுத்துதல் தேவ பிரசன்னத்தை நமக்கு கொண்டு வரும். நம் இருதயங்கள் மாறக்கூடிய விதமாய், நாம் வளரக்கூடிய விதமாக அந்த வெளிப்படுத்துதல் அமையும். வெளிப்படுத்தப்படுவது நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது வேலை செய்ய வேண்டும். நான் என்கிற சுய அந்த வாழ்வு தன்னலம் அந்த வாழ்வை உடைக்க வேண்டும். The word will have to control, take control over our lives. There is nothing can be compared with the word of God. Nothing can be substituted. எதையும் பதில் போட முடியாது. ஸோ இந்த தேவனுடைய வார்த்தை அதை நாங்கள் ஆசையாக நாங்கள் வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து எத்தனையோ வசனங்கள் நாங்கள் பார்த்தோம். ஞாபகத்துக்காக இயேசையா 34:16 அதில் தேவனுடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள். அதன் பிறகு எத்தனையோ வார்த்தைகள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். மத்தேயு 12:3, 19:4, 29:16, 21:42, 22:31, மார்க்கு 2:25, 12:10, 26, லூக்கா 6:3, அப்போஸ்தலர் 8:27, 1 தெசலோனிக்கேயர் 5:27, வெளிப்படையாகவும் 1:3. இவைகளிலே இயேசு எந்த நேரமும் தன்னை குற்றம் பிடிக்க வந்த பரிசேயரை அவர்களுக்கு பதில் கொடுத்தது முறை நீங்கள் எப்படி வாசித்தீர்கள், எவ்விதமாக வேச புத்தகத்தை வாசித்தீர்கள், அந்த தேவாலயத்தில் போய் என்ன சாப்பிட்டான் என்பதை ஒரு காலம் நீங்கள் வாசிக்கவில்லையா? Some of the time he asked them, did you not read? நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவநாதியிலே ஆணும்பெண்ணுமாக படைத்தார் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? All the time he went to the scriptures. இனி மன்றாக்கள் இந்த பரிகாசம் பண்றாக்கள், யாராவது வந்து உங்கள் வீடுகளில் பேசுவார்கள், உங்களுக்கு வார்த்தை தெரிய வேணும் நீங்கள் பேசுறது. அவர்கள் கூட பேசும் பிசாசை எதிர்ப்பதற்கு அந்த வார்த்தை தேவை. இங்கே இருக்க வேணும், இருதயத்தில் இருப்பதற்கு நாங்கள் பாடமாக்க வேணும் இல்லையா? பாடமாக்காமல் அங்கே இருதயத்தில் வராது. சுத்தவனுடைய வார்த்தை நிகரானது ஒன்றுமே இல்லை. There is nothing. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவனுடைய சாப்பாட்டால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான், ஜீவிப்பான். So you got to read the Bible daily. அந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் வாசிக்கணும். அநேகமாக இந்த வாசிக்கும் நேரங்களை பிசாசு திருடுவான். உண்மை எனக்கு சின்னத்திலக்கா நடந்திருக்கிறது. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இது அது இது எல்லாத்தையும் அந்த தரமான நேரத்தை கொடுத்து வாசிக்கும் அந்த இதை திருடுவான் அசுத்தாவிகள். எப்பொழுதும் நாம் இந்த வார்த்தையோடு தொடர்பு வைக்காதபடிக்கு அது போராடி கொண்டே இருக்கும். ஒருவேளை ஜபம் பண்ண விடலாம், இதை நாங்கள் வாசித்து அறிந்து உணர்ந்து அதை இருதயத்திலே வைத்து அறிக்கை பண்ணும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும். அவனை எதிர்க்கலாம் என்று அவன் அறிந்திருக்கிறான். The devil knows. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அவர்கள் கேட்ட வசனத்தை பிசாசானவன் வந்து திருடி போடுகிறான். லூக்கா 8:12. So we need to read. The second thing, searching the word. வார்த்தையை தேடி ஆராய வேண்டும். அதுவே இசையா 34:16 இருக்கு. இயேசு சொன்னார், நீங்கள் வார்த்தையை நீங்கள் தேடி ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அதில் நிச்சய ஜீவனோடு கொள்கிறீர்கள். உண்மைதான், அந்த வாக்கியங்களே, அந்த வார்த்தையே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு அந்த பரிசேயருக்கு சொன்னார். See, all the time he went to the word. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு தான் அவன் போனார். பார்த்தீங்களா, ஒரு இடத்தையும் போகவில்லை, அனுபவத்தை குறித்து பேசவில்லை. He went to the word. So, ஆராய்ந்து தேடி வாசிக்க வேணும். வாசிக்கிறது ஒரு 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 காரியம், ஆராய்வது அதை நீங்கள் அப்போஸ்தலர் 17:17 தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் 11வது வசனத்திலே அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாந்திகளாக இருந்தார்கள். தெசலோனிக்கையை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், உண்மை. ஆனால் இவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். பவுல் சொன்னது சரியா, இப்படி இருக்கிறதா என்று. You have to search the scriptures. Search. ஒரு பொருளை காணாமல் போன பொருளை தேடுற மாதிரி அது ஆராய்ந்து தேடி நாங்கள் படிக்க வேணும். அதுக்கு நேரம் தேவை, நிச்சயம். Searching the word, okay? And then meditating the word. வார்த்தையின் தியானம், அது சங்கீத புத்தகம் 1வது சங்கீதத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் மனுஷன். ஆனால் முன்னு அதுக்கு முன்னுக்கு 3 காரியங்கள் போட்டுக்கிறது. பாழ்வியர்களுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர்களிடத்தில் இல்லாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கர் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய கர்த்தத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இயேசு அவர்களுக்கு ரட்சகர், ஆனால் எஜமான் கர்த்தர் அல்ல. எச்சரிய பேருக்கு இயேசு ரட்சகர், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இரத்தத்தை போலும், நல்லது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தான் கர்த்தர், இயேசு அல்ல. They are the Lord's, not Jesus. So, தியானம் பண்ணுவது மிக முக்கியம். அதையும் அது தியானத்தை குறித்து சங்கீதம் 119:15, 78, 97, 99, 148 இவையில் எல்லாவற்றிலையும் கூறப்பட்டிருக்கிறது. நாள் முழுவதும் அந்த அது என் தியானம் வார்த்தையை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னான். The whole day I think about the word. நாங்கள் அப்படி யாராவது இருக்கிறோமா? இடையிடையாவது யோசிக்கிறோமா? தேவ வார்த்தையை தியானிக்கிறோமா? ஒரு நாளிலே many, அநேகம் பேர் இல்லை. அவர்கள் எண்ணமெல்லாம் இந்த உலகத்தை குறித்தது. அவர்கள் இந்த உலகத்து காரியங்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் இந்த மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள். So these, all these things are in the Bible. இவர்கள் யாவும் இருக்கு. சும்மா கேட்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம், ஆனால் வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வரது இன்னும் ஒரு காரியம். நோட்ஸ் புத்தகத்தில் இருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. You got to put it in practice. We need to talk about the law. One to one நாங்கள் பேசலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இல்லையா, வார்த்தையை குறித்து, கிடைத்த வெளிப்படுத்துதலை குறித்து நாங்கள் பயந்து கொள்ளலாம். So meditation. Joshua தன்னுடைய ஊழியத்தில் ஜெயம் பெறும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானிக்கும்படிக்கு அந்த வார்த்தையை தேவன் ஜோஷுவாக்கு கட்டளையிட்டார். See that? Where God is pointing at? மோசே இறந்து போறார், ஆண்டவர் அண்டை போயிட்டான். இப்பொழுது ஜோஷுவா ஜனத்தை வழி நடத்த வேண்டும். பட் யூ பேர் சி, ட்ரெயின் ஓடுறதுக்கு தண்டவாளம் தேவை. வாழ்க்கையை ஒளியொற்றி ஓட்ட முடியாது. இந்த வார்த்தைகளின் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை அவன் வழிநடத்த வேண்டியதா இருந்தது. அப்படி இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கட்டான், அதுக்கு கீழ்ப்படியட்டான், அது வாயை விட்டு பிரியக்கூடாதான். அது ஜோசுவா முதலாம் அதிகாரம் 8 வசனத்தில் இருக்கு. All these instructions given by God, this is for us, எங்களுக்கும் தான். சும்மா ஒரு நேரத்துக்காக இந்த நேரத்தில் வந்துட்டு அப்படி போயிட்டு நாளுக்கு ஊடாக முழுவதுமாக வேறு காரியங்களை பார்த்துட்டு, as if you are waiting for Jesus to come back, waiting to go to heaven. No, வஞ்சிப்பு, வஞ்சிப்பு, இது நம்முடைய ஜீவன். இது இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் ஜீவிக்க முடியாது. So meditation, and then confession. We saw that அந்த செய்தியில் கடந்ததில் வார்த்தையை நாங்கள் பேச வேண்டும், பேசாமல் விடுதலை வராது. வார்த்தையை நினைக்கிறது அது மெடிடேஷன், தியானம் பண்ணுவது. ஆனால் பேச வேண்டும், நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்றைக்கு இந்த அறிக்கை புத்தகம் உலகங்கள் பல இடங்களில் வேலை செய்து இந்துக்களும் ஆசீர்வாதம் அடைகிற காரணம் அதை விசுவாசித்து அவர்களுக்கு கிடைத்த விசுவாசத்திலே அறிக்கை பண்ணுகிறார்கள், அது பலமாக அறிக்கை பண்ணுகிறார்கள். அது அறிக்கை பண்ணும் நேரத்தில் விடுதலை உண்டாகிறது. When the word of God goes forth out of your mouth, you cannot keep quiet. அது அறிக்கை பண்ண வேண்டும், confession of God's word. அதனால தான் 59:21 நான்கு தடவை வாயை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாயில் இருந்து நான் எடுத்து போட மாட்டேன், உன் பிள்ளைகளின் வாயில் இருந்து எடுத்து போட மாட்டேன், உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாயில் இருந்து நான் எடுத்து போட மாட்டேன். நான் உனக்கு அருளிய உன் வாயிலை கொடுத்த இந்த வார்த்தைகள் வேதமாதான் சொல்லுகிறது இல்லையா? இதை விட்டார்கள் இவர்களது விருப்பம் எல்லாம், இவர்களது வஞ்சிப்பு எல்லாம் என்ன தெரியுமா? சபைக்கு வாரது போறது, ஒரு செய்தியை கேட்கிறது, அல்லது ஒரு கசருக்கு வாயினால் அறிக்கை பண்றதில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் வாயினால் அறிக்கை பண்ணியிருந்தால் எப்பயோ விடுதலை வந்திருக்கும். சுணுங்கிறது சும்மா. There is no confession, aggressive confession. That means ஆர்வத்தோடு கோபம் அடைந்த நேரத்தில் கோபமான வார்த்தைகளை பேசுவார்கள் இல்லையா? எப்படி பேசுறாங்க? மெதுவாயா? இல்ல, நான் உனக்கு விளங்கும் படிக்க சொல்லுகிறேன். அக்ரெசிவ் கன்ஃபெஷன், சும்மா முணுமுணுக்கிறது மேல, மெதுவாய் பேசுறது மேல, சத்தியான கடுமையான ஆர்வத்தோடு அதை பேச வேண்டும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சுணுங்கி சுருங்கி சொல்றதல்ல. You have to speak aggressively the word of God. தேவனுடைய வாக்கு. So அது பேசப்படும். All right. Now, வார்த்தையை நீங்க எப்படி கேட்கிறாய், எவ்விதமாக கேட்கிறாய்? லூக்கா 8:18 இயேசு சொன்னார், Take it how you hear the word. என்ன விதத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிப்பாயிருங்கள். அதையும் இதையும் யோசிச்சு கொண்டு கேட்கலாம். பிரச்சனைகளால் மூழ்கி அடிச்சு அப்படியே தாண்டு கொண்டு போற ஒரு மனுஷன் மாதிரி அந்த நிலையில இருந்து கேட்கலாம். நோ, இது ஒன்றும் சரி வராது. How are you listening to the word? எப்படி? ஏனென்றால் வசனத்தை எவ்விதமாய் கேட்கிறோம் என்கிறதிலே தான் அந்த கேட்கிற நேரத்திலே அந்த விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் உள்ளே வருகிறது. ரோமர் 10:17 Faith comes by hearing and hearing and hearing and hearing and hearing விசுவாசம் வருகிறது தொடர்ந்து தேவ வார்த்தையை கேட்பதனால். நீ வாசிக்கும் நேரத்தில் பலமா வாசிக்கலாம், அந்த நேரத்தில் உன்னுடைய கால்கள் கேட்கிறது, அல்லது செய்தி மூலமாக கேசட் சீரீஸ் மூலமாக கேட்கலாம். பட் ஆர் யூ லிசனிங் கண்டினியூஸ்லி? தொடர்ந்து கேட்கிறாயா? அந்த நேரம் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் தேவ வசனத்தை கேட்டதனால் வருமண்டில்லை, கேட்கிறதினால். இட்ஸ் பிரசன்ட் டென்ஸ், கேட்கிறதினால். சோ யூ காட் டு லிசன். சிலர் அதைகள் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு கொண்டு வந்து கேட்பாரு. They think about their boyfriend, they think about their marriage, they think about that, they think about this. Is there anything wrong? No. But they kerkum nerathile ivargal manam villupattu kondu pogura oru pagachari and asuthaviyal virradile and manam innum pakkuva padavillai and manam vaarthiyengra nanguruthinale innumaga pidipadavillai angalengal oda paakudhu. See, hearing the word, you must hear the word the way God wants us to hear. In vaarthigalai kavani edimuligal 4:20 thodakkum neengal vaasikkalam magane in vaarthigalai kavani in vaarthigalukkum seviyai sai. There is a way that we listen to the word. Indrakku eppadi kekkrai? முந்தி நான் இது கேட்டேன் தானே, இது எனக்கு தெரியும். அந்த விதத்திலேயா அல்லது ஆவியானவரே எனக்கு புதிய வழிபடுத்தல் தாரும், உமது வெளிச்சம் என்னை பிரகாசிக்க செய்யட்டும், உமது வெளிச்சம் எனக்கு விடுதலையை கொடுக்கட்டும். தேவ வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிபடுத்துதல். The revelation of Jesus Christ is what we receive when we receive the light from God's word. See, Joshua மூலாம் அதிகாரம் 8 வசனத்தில் தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Obeying the word. இந்த வார்த்தைகளின் படி எல்லாம் நீ செய்வே மிக கவனமாக இருக்க. தேவன் சொன்னான் ஜோஷுவாக்கு, கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்தால் எங்களை நாங்களே வஞ்சிப்போம், எங்கள் ஆத்துமா வஞ்சிக்கப்படும். கேட்டு 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 அதை செய்யாத நேரத்தில் ஆத்துமா வஞ்சிக்கப்படும். அது மட்டுமல்ல, எங்களது உள்ளான கண்கள் குருடாகும், உள்ளான காதுகளும் செவிடாகும். தேவன் அதை செய்வார். இன்றைக்கு அநேக குருடர்களும் செவிடிகளும் செவிடர்களும் சபையில் இருக்கிறார்கள். உலகங்கும் ஒவ்வொரு கிழமையும் வார்த்தையை கேட்பார்கள், அல்லது வீட்டுக்கு போய் ஏதாவது கேசட்டை கேட்பார்கள். அங்கு ஒன்றும் படுறதில்லை. ஏன்? தேவ வார்த்தைக்கு பயம் இல்லை, தேவ வார்த்தையை தியானிப்பதில்லை, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஜேம்ஸ் 1:21 வசனத்திலே நாம் வார்த்தை மட்டும் கேட்கிறவர்களாக இருந்தால் நமங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். பிசாசு நமக்கு தேவையில்லை. You don't need the devil. You deceive yourself and I deceive myself when we don't obey the word of God. கேட்ட வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் நேரத்தில் அல்லது வாசித்த வசனங்களுக்கு எங்களை நாங்களே வஞ்சிக்கிறோம். வஞ்சிப்பு எங்களை வந்து பிடித்துக் கொள்கிறது. பிசாசு தேவையில்லை. இதோ நீ தேவன். அப்படியா யாக்கோபு 1:21 கூறுகிறது. Okay. So we need to obey the word of God. லூக்கா 6:46 இயேசு சொன்ன, நீங்கள் எதிரே கர்த்தாவே கர்த்தாவேங்கிறீர்கள், நான் சொல்றதை செய்கிறீர்கள் இல்லை. You're calling me Lord, Lord all the time, but you don't obey. You don't know what I tell you. நீங்கள் கீழ்ப்படுகிறதில்லை. See, now 149வது சங்கீதத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை உபயோகிக்க நமக்கு தெரிய வேண்டும். எவ்விதமாக உபயோகிப்பது? ஆயுதமாக. நம் வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக அறிக்கை பண்ணுவது, அதற்கு எதிராக பேசுவது நலம், கட்டாயம் செய்ய வேண்டும். இயேசுவை சொன்னார் மார்க்கு 11வது அதிகாரத்தில், இந்த மலையை பார்த்து, அதாவது இந்த பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து போய் கடலுக்குள்ளே போய் அங்கே விழ வேணும் என்று சொல்லி இறுதியச்சிலே அவன் சந்தேகப்படாமல் இருந்தால் சொன்னபடியாக வேண்டும். என்ன சொல்லுகிறார்? You got to speak to the problem with the word of God. அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலைக்கு எதிராக தேவ வார்த்தையை பேச வேண்டும். பாவம் உலகுக்குள்ளே வந்ததனாலே மறுபடியும் பூமி எல்லாமே இருள் மூடியிருந்தது. ஆழங்களின் மேல் இருள், ஆன ஆவியானவர் அசைவாடிக்கொண்டிருந்தார். என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாவதாக. இருள் என்கிற அந்த சூழ்நிலைக்கு எதிராக அவர் பேசினார், வெளிச்சம் உண்டாவதாக. So we need to speak positive against the situation, the circumstance. எதிராக நாங்கள் பேசுவோம் தேவ வார்த்தை. அதனால் தேவ வார்த்தை உன் வாழ்க்கையில முதலிடம் எடுக்கவும். உன்னுடைய வாழ்க்கையால, உன் புருஷன் அல்ல, உன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அல்ல, உன்னுடைய வேலையால, உன்னுடைய பணம் அல்ல, நத்திங். The word of God must be number one. முதலிடம், எல்லாவற்றுக்கும் மேலாக. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு இரண்டாவது இடத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். அவரது வார்த்தைக்கு குமாரன் என்று பெயரிட்டார். தேவனுடைய வார்த்தை என்பதே இயேசுவின் பெயர். வெளிப்படையாகவும் 19:13, His name is called the word of God. In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார். எங்க சபை எங்கே போயிருக்கிறன்னு பாருங்க, என்ன விதமான ஒரு கோலத்தில் கிடக்குதுன்னு பாருங்க. மிக குறிப்பாக இந்த நாட்களிலே தெளிவாக வெளிப்படையாக காணக்கூடியது இது. தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு 15-20 நிமிஷம் அதுக்கு கொடுத்துட்டு முழுக்க பாடல்கள். பிகாஸ் சேட்டன் நோஸ் தி ஓல்ட் மேன் லைக்ஸ் மியூசிக். பழைய மனுஷனுக்கு மியூசிக்கும் அதே மீது மட்டும் த்ரில் விசுவாசுக்கு தெரியும். இனி அவன் சிருஷிக்கப்பட்ட நாளிலே எல்லா கீத வாக்கியங்களும் அந்த இசைக்கருவிகளும் அவனுக்கு சிருஷிக்கப்பட்டது. ஸோ ஹீ நோஸ் ஹவு டு கெட் த பீப்புள் டேர்ன்ட் ஆன் டு ஹிஸ் பர்பசஸ், தன்னுடைய சட்டங்கள் நிறைவேறும். ஸோ வார்த்தையை எடுத்து போட்டு பாடல்கள் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் பயங்கர பாடல்கள், வஞ்சிக்கப்பட்ட பாடல்கள், வஞ்சிக்கப்பட்ட இசைகள், wrong music, wrong people played. புளியானாக்கள் அந்த இசைகளை வாசித்தார்கள், குடிகாரர்கள், உலகச்சார். And the people listen. They listen. அதை கேட்டு 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 பார்ப்பார்கள். Now, Psalm 149, 149வது சங்கீதத்திலே ஆறாவது வசனம், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும். ஒவ்வொரு சொல்லும் மிக முக்கியம். நமக்காகவே இது எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை. ஏற்கனவே வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட பிசாசுக்கு விரோதமாக தேவன் பேசிய காரியங்கள், நமக்கு எதிரடியாக இருந்த அந்த கட்டளை சட்டத்தை அவர் நமக்கு நடுவில் இல்லாதபடிக்கு அதை எடுத்து போட்டு அதை சிலுவையில் ஆணியாடித்து பகிரங்கமாக வெற்றி சேர்ந்தார். பகிரங்கமான கோலமாக all powerful words தேவன் நடத்தி முடித்த தேவ காரியங்கள், துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உற்றிந்து கொண்டு சட்டபூர்வமாக மனுஷன் மேல் இருந்த பிசாசனுடைய கட்டளை சட்டத்தை உடைத்து நம்மை அந்த அதிகாரத்தில் இருந்து விடுதலை ஆக்கினார். பிசாசின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனின் ராட்சியத்துக்குள்ளே நாம் உட்படுத்தப்பட்டோம். கொலோசியர் 1:13. இப்படிப்பட்ட வாக்கியங்கள் நமக்கு தேவை. பட்டயமாக வாளாக உபயோகிப்பதற்கே நீ அதை வாயாலே பேசாமல் வெல்ல முடியாது. குழந்தைகள் ஆயுதத்தை உபயோகிக்க தெரியாது. எபிரேயர் 5:13 நினைக்கிறேன், பால் குடிக்கிறவன் குழந்தையாக இருக்கிறான். அவன் தேவ வசனத்திலே, நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். என்ன பழக்கம் இல்லை? அது எப்படி உபயோகிக்கிறது? எந்த வசனத்தை எந்த நேரத்திலே பாவிக்கிறது? பசியா இருக்கும் நேரத்தில், சாத்தான் வந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னார்? இது இந்த கல்லுகள் அப்பமாக மட்டும் சொல்லும் சொன்ன உடனே மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயினுடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What was Jesus doing? He was using the sword against the devil. சாத்தானுக்கு விரோதமாக அந்த வாளை உபயோகிக்க வேண்டும். வாள் உபயோகிக்கவில்லை. அவள் பிசாசு போட்ட அந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டாள். அதனால் அந்த வாயினாலே பேசவில்லை. இல்லை, தேவன் சொன்னார், இந்த நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரம், அதில் இருக்கிற கனியை நாங்கள் சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார். ஆனால் பிசாசுக்கு அவள் அப்படி பேசவில்லை. அது தொடக்கூடாது என்று சொன்னால் அப்படி சொல்லவில்லை. The lack of knowledge of God's word and also to speak as a weapon, use it as a weapon. ஆயுதமாக உபயோகிக்க தெரியவில்லை. இன்றைக்கும் இதுதான் பிரச்சனை. மாலாட்சி மோங்களோடு அநேகம் பெண்கள் காணப்படுவதன் காரணம் வாள் உபயோகிக்க தெரியாது. மனதிலே பாம்பு வந்து பேசிக்கொண்டே இருக்கு, பயமுறுத்து, அது வரப்போகுது, இது வரப்போகுது, அந்த நோய் வரப்போகுது, நீ இருந்து பார், சாடையா குத்துது இல்லையா, ஆஹா, இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு துவங்கினது, உன் அக்காவுக்கு துவங்கினது, எப்படித்தான் கட்டாயம் உனக்கும் வரும், அது நீ இருந்து பார். ட்ரை டு புட் சம் சிம்டம்ஸ். சில சில அறிகுறிகளை போடுவாங்க, உண்மையாக ஒன்றுமே இல்லை. கட்டி இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறி, பயமுறுத்தாட்டுவான், நீ எங்க சரி பண்ண போற, அதுல ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். தேவ வசனத்தை அக்ரஸிவாக, அதை ஒரு வாளாக நாங்கள் உபயோகிக்க வேண்டும். உபயோகிக்க தெரிந்தவர்கள் தான் வளர்ந்தவர்கள். I think we better go to that scripture. எபிரேயர் 5:13. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு தேவனங்களை அழைத்து செல்வார். வனாந்தர பாதையில் சில வழிகளை எங்களை கொண்டு செல்வது நாம் ஆயுதமாகிய இந்த தேவ வார்த்தையை உபயோகிக்க பழகுவதற்காக. தேவாவியானவர் இயேசுவை தள்ளினார். எங்கே? வனாந்தரத்துக்குள்ளே. அவர் அழைத்து கொண்டு போகவில்லை. என்ன செய்தார்? He was driven. அவர் தள்ளப்பட்டார் ஆவியானவராலே. பலருக்கு உழகிறதில்லை, சும்மா வாசிக்கிறார்கள். என்னத்துக்கு அங்க கொண்டு போனது? எதிரியை சந்திக்க. எதற்காக? இந்த வார்த்தையை உபயோகிக்க தெரிய, சோதனையை ஜெயிக்க. இயேசு சோதனையை ஜபத்தால் ஜெயிக்கவில்லை, மற்ற நேரங்களிலே போதும் ஜெபம் பண்ணார், உண்மை. ஆனால் பிசாசை ஜெயித்ததபடி தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையினால். எபிரேயர் 5:13, பால் குடிக்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். தேகோ நீதியின் வசனம், தேவனுடைய வார்த்தையிலே பழக்கம் இல்லை. என்ன பழக்கம் இல்லை என்று தேவாவியானவன் சொல்றார். உனக்கு அதை பாவிக்க தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது. மனதில் வந்து பாம்பு பேசிட்டே இருக்கு. நீ நினைக்கிறாய் உன்னுடைய நினைவுகள் அண்டு, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மாறான வார்த்தைகள், மரண வார்த்தைகள், சோர்வு வார்த்தைகள், அப்படியான எண்ணங்கள், அதற்கு எதிராக வார்த்தை பேசப்பட வேண்டும். பிசாசு வந்து பேசி கொண்டு போட்டு சும்மா இருக்கலாம். You got to speak the word. இயேசு 3 தடவையும் பேசினார், வாளை உபயோகிச்சார். அதுக்கப்புறம் தான் அவன் விட்டு போனான் கொஞ்ச காலத்துக்கு. வாள் உபயோகிக்காவிட்டால் மனதில் உன்னோடு வந்து பேசும் அந்த பாம்பு போகாது, குற்றம் சாட்டிட்டே இருப்பார். என்ன குறித்து உன்னோட குற்றம் சாட்டுவார்? சபையை குறித்து குற்றம் சாட்டுவான். பேசிட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பா, நீ கேட்டுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் உண்ட முகம், முகத்தை பார்க்கற நேரம் எனக்கு தெரியும் உண்டா அல்லது ஒன்றுக்கு மேலான பாம்புகளா பேசுதல்லு. ஏன் இவர்கள் அனுமதிக்கிறார்கள் திரும்பி பேசுவத? பலமான உணவானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாய் முயற்சி செய்யும் ஞான நெறிங்களை உடைய ஒரு பூர்ணமாயது உள்ளவர்கள். இந்த வார்த்தையை எதெது எவ்விடத்தில் உபயோகிக்க தெரிய வேண்டும். பேதுரு மூலமும் பிசாசு வந்து பேசினாலும் இயேசு சொன்னார், எனக்கு போகக்கூடாது. இயேசுவை கேட்டு எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ தேவனுடைய காரியங்களை அல்ல மனுஷனுடைய காரியங்களையும் மையமாக வைக்கிறாய். எத்தனையோ பேருக்கு சபையை குறித்து அல்லது என்னை குறித்து எத்தனையோ வந்து சில சில கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட நடமாடும் பிசாசுகள் இவர்களுக்கு கூடாக வந்து பேசுகிறது. உங்களுக்கு இது தெரியுமா, உங்களுக்கு அது தெரியுமா, இதெல்லாம் வஞ்சிப்பு தெரியுமா, அது அப்படி இது இப்படி. கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தார் இவருடைய வாழ்க்கை எல்லாமே தலைகள். சபை வச்சிருப்பார்கள், கொஞ்சம் சனம் இன்னும் வந்து சேரல. என்ன நடக்கிறது உள்ளே? சினிமா. நம்பலாமா? யா, அண்ட் தே ப்ளே, தே ஆல் வாட்ச். பொல்லாத வஞ்சிப்பின் நாட்கள், பொல்லாத வஞ்சிப்பின் நாட்கள். அநேகம் பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். இயேசு சொன்னார், தெரிவு செய்தவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள், கூடுமானால் அவர்களையும் வஞ்சிப்பான். நீ தப்புறது ரெண்டு காரியம், இந்த தேவனுடைய வார்த்தை, சாட்சி ஆவியானவர். நீ அவர் விட்டு விலகும் நேரத்திலே தேர் இஸ் நோ வே யூ கேன் ப்ரொடெக்ட், தப்புவதற்கு வழியே இல்லை. முதலாம் யுவான் 2 அதிகாரத்திலே அதனையும் அங்கு ஒரு ரகசியம் ஆவியானவன் நமக்கு வெளிப்படுத்துகிறான். அந்த 2 அதிகாரத்திலே 13 பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தார்களாம். இது இங்க எங்கட வயசு குழந்தை வாலிபம் அதை குறித்து பேசல, ஆவிக்குரிய பிரகாரமாக. இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள்? 20 வருஷமாய். சிலர் இன்னும் குறமாதம், இன்னும் பிள்ளை பிறக்கவே இல்லை. நாட்டிங்கியா, there is no change of life. ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றமே கிடையாது. ஒரு பரபரப்பு இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. அவருடைய அன்பு, அவருடைய சகலதும் போலியானது எல்லாமே. Now watch. இதுல பொல்லாங்க ஜெயிச்சதுன்னு சொல்லி இருக்குது வாலிபர். ஆனா எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி, எப்படி இவர்கள் ஜெயிச்சார்கள்? அடுத்த வசனம் பாருங்க. பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரை, Now watch. நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், என்னென்ன பலவான்களாகினார்கள், தேவ வசனம் உங்களில் நிலைச்சிருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி ஜெயித்தார்கள் பொல்லாங்கனை? தேவ வசனத்தினாலே. அது உங்களுக்குள்ளே நிலைச்சிருக்கிறது. கிட்ட நெருங்க முடியாது, அசுத்தாவிகள் நெருங்க முடியாது, யாரும் வந்து உங்களை மழுப்ப முடியாது. Why? You are grounded in the word of God. தேவ வசனம் உங்களுக்குள்ளாய் வேர் கொண்டிருக்கிறது. கொலோசியர் 3:16 அங்கே வேர் கொண்டு அவித்த வார்த்தையில நாம் நிலைச்சிருக்க வேண்டும். So we need to use the word. Using the word. So, இயேசுவும் ஒரு ஒன்றையும் உபயோகிக்காமல் தேவனுடைய வார்த்தையை உபயோகித்தார். தொடர்ந்து இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது. ஒரு வழியும் எடுக்கவில்லை. முதலாம் தடவை தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டது, இரண்டாவது தடவை இன்னும் ஒரு வழி எடுக்கப்படவில்லை. அந்த தேவாலயத்தை உச்சியில கொண்டு போய் போச்சு. அவர் கீழே குதிக்க வச்சு சொன்னார். என்ன சொன்னார்? தேவதூதர்கள் உங்களுடைய காதலிக்கு தாங்குவார்கள், கல்லில் இடர் அதை படிக்கின்ற எழுதி இருக்கிறது. பார்த்தீங்களா, விசுவாசம் சில நேரங்களில் வசனத்தை பிடுங்கி எடுத்து நம்மை வஞ்சிக்கிறதுக்கு பேசுவான். உனக்கு என்ன விருப்பப்படுறிய, எந்த வாஞ்சியத்தை ஓடிக்கொண்டு திரிகிற மண்டையில் என்ன ஓடுதுன்னு சொல்லி உன் மனதில் பிசாசுக்கு தெரியாமல் விட்டாலும் நீ பேசுகிற வார்த்தைகளின் மூலமாக அறிந்து கொள்வான். உன்னுடைய வாழ்க்கை நாள் அந்த வாழ்க்கை மூலமாக அறிந்து கொள்வான். மற்ற நண்பர்களோடு என்ன பேசுகிறாய் என்பதை அறிந்து கொள்வான். ஆரோடு பேசுகிறாய், என்ன பேசுகிறாய், எப்படி பழகிறாய், என்ன நடக்கிறது, சாக்கிறதும் தேவனும் பார்க்கிறான், அசுத்தாவிகளும் பார்க்கிறது. ஒன்றுக்கும் சப்ப முடியாது. சோ தேவ வார்த்தை பட்டியமாக நாங்கள் உபயோகித்து கொண்டது. Let's go back to 149. 149வது அந்த சங்கீதத்துக்கு திரும்புவோம். அங்கே நாங்கள் கூடி செய்ய வேண்டிய யுத்தங்கள், ஒவ்வொரு பட்டணம் கிராமங்கள் தேசங்களுக்கு மேலாக துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அங்கே சாத்தான் வைத்திருக்கிறான். சட்டபூர்வமாக அந்த அதிகாரங்கள் உடைக்கப்பட்டது உண்மை, ஆனால் கட்டவிழ்க்கப்பட்ட குரங்கு மாதிரி அது ஓடிக்கொண்டே தெரிகிறது. தேசங்களை கெடுக்க, பட்டணங்களை கிராமங்களை கெடுக்க, குடும்பங்களை கெடுக்க, பாடசாலைகளை கெடுக்க, வஞ்சிப்பிலை வைத்திருக்க, பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்த. ஒரு சகோதரன் அண்மையிலே கேள்விப்பட்டேன். ஒரு மாதத்துக்கு முதல்ல அவர் வெளியூரில் வேலை செய்கிறார். அவருடைய சம்பளம் வந்து இலங்கை காசு 5 லட்சம் ஒரு மாதம். 25 வயது. அவர் ஒரு பெண்ணை விரும்பியிருந்தார். அந்த பெண் அவள் அண்மையிலே கொஞ்ச நாட்களாக அவளோடு பேசவில்லை. அதன் பின் சொல்லாமலே அந்த வெளியூர் அவரோடு கூட அந்த இருந்த தேசத்தை விட்டு அவள் இலங்கை வந்து சேர்ந்து விட்டாள். மனமுடைந்த இந்த சகோதரன் மிகவும் வாழ்க்கையிலே கடைசி கட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாட்களாக அவரை காணவில்லை. நண்பர்களும் தேடினார்கள், காணவில்லை. அதன் பிறகு அவரது வீட்டுக்குள்ளே போய் கதவை உடைத்து பார்க்கும் நேரத்தில் அங்கே லேசாக மனம் அங்கே வந்து கொண்டது. கதவை திறந்ததும் அவர் அந்த சுருக்கிலே தொங்கிக் கொண்டிருந்தார். ஒரு வீடியோ கேமரா உண்டு அவருக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருந்ததாம். அதை எடுத்து பார்க்க நேரத்திலே அதில் டேப் பண்ணப்பட்டிருந்தது எல்லாம் அவர் தாமாகவே இதை செய்தது. எவ்விதமாக அவர் ஏறி அந்த சுருக்கை போட்டார், எவ்விதமாக அந்த கழுத்துக்குள்ளால் போட்டு அவர் தொங்க, சகலதும் அதில் இருந்ததாம். எவ்விதமாய் பிசாசு கொன்று போட்டான் பாருங்களா. அவனது வாழ்க்கையில் பாதி வயதிலே மரணத்தின் ஆவி, தற்கொலையின் ஆவி, இயேசுவை அறியாதபடியால் அந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை தாங்கிக் கொள்ளவில்லை. இயேசுனுடைய அரவணைப்பை அறியவில்லை. He did not know what it is to be accepted by the Lord. He didn't know the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் சபைகளில் இருக்கிறார், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார்கிற, அவர் என்னை சொல்ல முடியாதபடிக்கு நேசிக்கிறார்கிற அந்த வெளிப்படுத்துதல் இல்லை. ரிஜெக்ஷன். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். Rejected by all men. Jesus. See, முடிந்தது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் புதிய வாழ்க்கை அது பரிபூர்ணம் அடையவும். இந்த உலகத்திலே ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்ன விதமாக ஒரு வாழ்க்கையை நான் ஜீவிக்க வேண்டும், இந்த தேசத்திலே இந்த பட்டணத்திலே யாரை நான் திருமணம் முடிக்க வேண்டும், என் விதமான ஒரு ஊழியம் செய்ய வேண்டும், எந்த சபையிலே நான் இருக்க வேண்டும், எல்லாமே நிச்சயிக்கப்பட்டாயிட்டது. ஆனால் கேட்டாலொழிய ஆவியானவர்கள் தங்கியிருந்தாலொழிய இவை எதுவுமே வெளிப்படுத்தப்பட முடியாது. அதுக்கு கிரயம் கட்ட வேண்டும். சோம்பேறிகளுக்கு தேவனுடைய ராட்சியத்தில் இடம் இல்லை. இந்த 149வது இந்த பாடல்ல ஜாதிகளிடத்தில் பழி வாங்க, ஜாதிகள் பிசாசுடைய வல்லமைக்குள்ளாய்க்கிறார்கள். உலகம் அனைத்தும் பிசாசின் அதிகாரம் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது என்று தேவன் கூறியிருக்கிறார். 1 யோவான் 5:19 உலகம் அனைத்தும் நீங்க வெளிக்கிட்ட தெருவில் போன உடனே இயேசு ரத்தத்தாலே கழுவப்படாதவர்கள் எத்தனை பேர் மார்க்கெட்ல வேலை செய்யும் இடத்துல மற்ற இடங்கள்ல ஆபீசஸ்ல How many are under the power of the devil? அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே குருட்டாட்டத்துக்குள்ளே இருந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கை எங்க போறோம் எங்க இருந்து வந்தோம் ஒன்றும் தெரியாது. எப்படி இலவச பாவம் இணைப்பு கிடைக்கும் ஒன்றுமே தெரியாது. ஒரு மதத்தை பிடித்து கொண்டு They are waiting. They are living for death to come. மரணம் வரும் வரை இப்படியாக நாங்கள் ஜீவிக்கலாமா, இப்படியாக நீ நாளாந்தம் ஜீவிக்கலாமா, அவர்களை போல நீ மாதா ஜீவனத்தோடு இருக்கலாமா? சொல்ல போனா சின்ன நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, பிசாசின் சந்தோஷத்தோடு பிசாசின் சமாதானத்தோடு. இதுவாக தேவனுடைய ஜனதான இந்த நேரம் ஒரே சோகம். ஏ அப்படிப்பட்டதான எண்ணங்களை என்டர்டெயின் பண்றது, அந்த யோசனைகளை வாங்கி எடுக்கிறது, அந்த யோசனைகளை திரும்ப திரும்ப யோசிப்பது, அது தியானம். யோசிக்க ஒரு நேரம் வருகிறது, சில அசுத்தாவில் உள்ளே வருகிறது. இப்பொழுது விடுதலை தேவை. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை ருசிக்க முடியாது, அந்த சமாதானத்தை ருசிக்க முடியாது, பரிசுத்தாமியானவரால் உண்டாகும் கழிகூறுதலை ருசிக்க முடியாது. Why? Though demons don't allow them. அதான் யோவேல் 1வது அதிகாரத்தில் இருக்கு. சந்தோஷம் மனுஷர்களை விட்டு எடுபட்டது. சமாரியாவிலே அந்த அசுத்தாவிகள் அந்த ஜனங்களை விட்டு போக மட்டும் அந்த பட்டணத்தில் சந்தோஷம் இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் So they suck all this peace, suck it off and joy of the kingdom. இத்தனை பேர் இன்றைக்கு காலையில் நீ சொல்லலாம், நான் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நான் ருசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவியானவருக்குள் உண்டாகும் கழிவுறுதல். சோ அனைத்து பேர் வஞ்சிப்பில் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா, அந்த சகோதரனுடைய வாழ்க்கை எப்படியாய் முடிந்தது என்று சொல்லி. சோ நவ் ஹியர் வி see ஜாதிகளிடத்திலே பழிவாங்க. எப்படி பழிவாங்க போகிறோம்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, அதை பேசுகிறது மூலமாக, நியாய தீர்ப்பு வழங்குறதன் மூலமாக. நீங்கள் அந்த நாட்களிலே நீங்கள் விக்கிர தோப்புகளையும் இஸ்வரூபங்களையும் எல்லாம் விரத்த தேவன், நீர் மாறாத தேவன். ஆகியால் இயேசுவின் நாமத்தில் நெருப்பு வந்து இறங்கத்தான் வேணும், எல்லாம் தரைமட்டமாக உட்டையத்தான் வேணும். உங்களுடைய ஜெபங்களை பண்ண வேண்டிய காரியம் இதை செய்யாத பொழுதுதான் சபைகள் எல்லாம் சந்திக்கு சந்தி ரோட்டோரத்துக்கு ஒரு ரோட்டோரம், ஒவ்வொரு மரத்துக்கு கிளையும், எல்லாமே முழு விக்கிரகங்களாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது உங்களுடைய பட்டணம். அதை காக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடைய ஜனத்தினுடைய மேல் விழுந்த பாரம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், மந்திரகாரர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு தண்டனை செலுத்தும் வார்த்தைகள் அனுப்புறமா? இல்ல, 99.9% சொல்ல போனா இங்க இருக்கிற ஆக்களுக்கு நான் சொல்லுவேன், பயம் பிசாசு திரும்பி ஏதாவது வந்து செய்து விடுவேன், அல்ல அந்த பூசாரி ஏதாவது செய்து விடுவான், பயம் பார்த்தே இல்லை, சாப்பாடு காணாது காணாது, இன்னமும் பால் குடிக்கிறாய். கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்களை நிர்மூடலாக்கி, ஞானிகளை வெக்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக்குறது என்று சொன்னேன். நீ பைத்தியமாகத்தான் வேணும், இவர்கள் அறிவெல்லாம் பைத்தியமாகத்தான் வேணும், இந்த காலையிலும் பைத்தியமாகத்தான் வேணும். இவர்கள் ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிற சாத்தானுடைய செயல்கள் எல்லாமே தலைமட்டமாக வேணும். We need to speak the word of God. பழி வாங்கவும், ஆம், சாத்தானின் ராஜ்யத்துக்கு விரோதமாக பழி வாங்கலாம், ஒருத்தருக்கு ஒருக்கள் பழி வாங்க வேண்டாம். Vengeance, speaking the word of God, speaking the word of God. அதுக்கு வார்த்தை சரியா தெரியும், இருதயத்திலே. And you have to speak aggressively. ஆர்வத்தோடு தான் அதை பேசுவோம். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிரிகளினாலும், வானமண்டலங்களில் இருந்து வேலை செய்கிற துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பொல்லாத ஆவிகள், விக்கிராராதையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், இப்படி பல ஆவிகள் துறைத்தனங்கள், இவைகளை சங்கிரிகளினாலே 2, 3, 4 பேராக சேர்ந்து, குறிப்பாக மட்டக்களப்புக்கு மேலாக இருந்து அல்லது பனிச்சேடிக்கு மேலாக இருந்து, you got to specifically state the area. அந்த ஏரியாவை இங்கு கட்டாயம் சொல்ல வேணும், சும்மா கல்லறியறதில்ல, குறிப்பாக அறிய வேணும். இந்த துறைத்தனங்களை இயேசுவின் நாமத்தில் சங்கிலிகளை நாம் கட்டுவோம், வல்லமை உண்டாகும். நீ வேலை செய்ய முடியாது, நீ இந்த பட்டணத்தில் வேலை செய்ய முடியாது, நீ உப்போடையில வேலை செய்ய முடியாது. அங்கே எவ்விதமான பாவங்கள் இருக்கு என்பதை பாருங்கள், எவ்விதமான விக்கிரகங்கள் அங்கே இருக்கு என்பதை பாருங்கள். அதுதான் அங்கே மேலுக்கு இருந்து வேலை செய்யும். சங்கிலிகளினாலே வானமண்டலங்களிலே இருக்கிற அந்த ஆவிகளை சங்கிலிகளினாலே கட்டவும், கட்டவும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினால், மேன்மக்களினால் எனக்கு கொடுத்த வெளிப்படுத்துதல் படி, மேன்மக்கள் சொல்றது தரையிலே இங்கும் அங்கமாக தெரியும் அசுத்தாவிகள், அதான் இந்த காவனவையனா இந்த மற்ற எல்லாமே, இவைகளை இரும்பு விலங்குகளினால் கட்டவும். தேவனுடைய வார்த்தை தான், எது நீங்கள் பூமியிலே கட்டுவீர்கள் அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். அந்த கூனியாயிருந்த அந்த சகோதரியை லூக்கா 13 18 வருஷம் பிசாசு கட்டி வைத்திருந்தார். 18 years இயேசு வந்ததும் அவள் கட்டுக்களை அவிழ்த்து விட்டார். கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது. இவையாவும் எங்களுக்கு உரிமையாகி இருக்கும். இந்த காரியம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்ப பாலும் பால் குடிக்கிறார்கள், இதெல்லாம் ஈடுபடையலாம். இன்றைக்கு வந்து கேட்கிறாய், போவாய், வருவாய், அப்படி ஏறி பாலை சூப்பிக்கொண்டு ஆவியிலே வளர்ந்தவர்கள் இவர்கள் தான் இந்த யுத்தத்திலே தேவனுடைய வார்த்தையை உபயோகிக்கலாம். சோ தேவனுடைய வார்த்தை எப்படி கேட்கிறாய்? தேவனுடைய வார்த்தைக்கு குழ்படுகிறாயா? தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறாயா? அது நாளந்தம் வாசிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆராயப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை பேசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை உபயோகிக்கப்பட வேண்டும், பட்டயமாக, ஆயுதமாக. ஸோ அடுத்த முறை யாராவது வந்து பிசாசு கொண்டு வந்து அதையும் இதையும் பேசும் நேரத்தில் உங்களுக்கு வார்த்தை தெரியணும், அந்த வாள் எடுத்து குத்துறதுக்கு, பொத்து வாய் பிசாசு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடாதே, அதோடு ஓடுவான் உங்க வீட்டை விட்டு. ஏ, நீ அந்த மனுஷனுக்கு பேசவில்லை, அவனுக்குள்ளாக பேசின அந்த ஆவியோட பேசினாய். Shut up! Touch not God's anointed. ஸோ இப்படியாக அவர் பேச தெரியாது. ஏன் குழந்தைகள், குழந்தைகள் என்னத்துக்கு பின்ன கொடுத்தவர் நாலு இருக்க வாயில கொடுத்தேன், வாயில கொடுத்தேன், வாயில் வாயில வாயில. ஏசை 59:23 பேச மாட்டேன். பேசுகிறவர்கள் பாக்கிய வாங்கள், யுத்தம் பண்ண பழகிறவர்கள் பாக்கிய வாங்கள், என்றால் அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள்.